கிறிஸ்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா?
தந்த உலகினிலே இறைவனுக்கே இடமில்லை, மன்னன் தந்த மாளிகையில் மன்னனுக்கே இடமில்லை. இறைவன் தந்த உலகினிலே இறைவனுக்கே
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10 அதிகாரம் 3 வசனம் முதல் 15 வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். ஓசியா 10 அதிகாரம் 3 வசனம் பாருங்கள். நாம் கர்த்தருக்கு பயப்படாமற் போனபடியினால் நமக்கு ராஜா இல்லை, ராஜா இருந்தாலும் நமக்காக என்ன செய்வான் என்று இனி சொல்லுவார்கள். வடக்கு ராஜ்யத்திலே ஒன்றன் பின் ஒன்றாய் பல அரசர்கள் வந்தார்கள். ஆனால் தேவனுக்கு பயப்படும் பயமுள்ள அரசர்கள் வரவில்லை. ராஜா தேவனுக்கு பயப்படும் பயமுள்ளவனாக இருந்திருப்பான் என்றால் ஜனங்களை தேவனுக்கு பயப்படும் பயத்திலே வழி நடத்தியிருப்பான். ராஜாக்களுடைய இருதயங்களே தேவனோடு சரியான உறவிலே இல்லை. பொதுவாக எந்த ஒரு பிரச்சனையாய் இருந்தாலும் அரசாங்கத்தை மக்கள் குறை கூறுவார்கள். ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன தெரியுமா? நம்முடைய சொந்த இருதயமே. தனிப்பட்ட மனிதனுடைய இருதயம் தன்னை படைத்த இறைவனோடு ஒன்றுபட்டு அவரை அறிந்து வாழாதவரை அவனுடைய இருதயம் அவனை தீமையான வழியிலேயே வழி நடத்தும். இருதயத்தை மாற்றக்கூடியவர் கர்த்தர் ஒருவரே. ஓசியா 10:4 பொய் ஆணையிடுகிற வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை பண்ணிக் கொண்டார்கள், ஆகையால் வயல்வெளியின் படைச்சால்களில் விஷப்பூண்டுகளைப் போல நியாய தீர்ப்பு முளைக்கும். வடக்கு ராஜ்யத்தின் இறுதி காலங்கள் நாம் வாழும் இந்த நாட்களைப் போலவே இருந்திருக்க வேண்டும். வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை பண்ணிக் கொண்டவர்கள் அநேகர் இருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் ஒரே பேச்சு பேச்சு பேச்சு. லாரி லாரியாக பேப்பர் கொண்டுவரப்பட்டு ஒவ்வொரு நாளும் அச்சடிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எந்த மிருகங்களும் பேசாத அளவு மனிதன் பேசிக்கொண்டே இருக்கிறான். பேசப்படுகிற வார்த்தைகளிலேயும் அச்சிடப்படும் எழுத்துக்களிலேயும் 99.44% உண்மையாகவே மனிதனுக்கு தேவையில்லாதவை என்று ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது பேசப்படாமலேயே எழுதப்படாமலேயே இருந்திருக்கும் என்றாலும் நலமாயிருக்கும் என்கிறார். மனிதனை மீண்டும் தேவன் அருகிலேயே கொண்டுவர வேண்டியதும் தேவனுக்கு பயப்படும் பயமுள்ளவனாக அவனை வழிநடத்த வேண்டியதுமே மிக முக்கியமானது. மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வாஞ்சை உள்ளவனாக வேண்டும். அதுவே அவனுக்கு வாழ்வளிக்கும் வார்த்தைகள். ஓசியா 10:4 பொய் ஆணையிடுகிற வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை பண்ணிக் கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு பலருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்பதற்கே அருவறுப்பானதாயிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும் கூட எந்த வெட்கமோ பயமோ இல்லாமல் துணிந்து அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். வேத புத்தகத்தின் மேலே கையை வைத்துக் கொண்டு நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே அத்தனை பொய்யான காரியங்களையும் துணிந்து உச்சரிக்கிறார்கள். அவ்வாறு செய்வது தேவ தூஷணமாகும். கர்த்தருடைய வார்த்தையை குறித்த எந்த பயமும் இல்லாதவர்கள் அவ்வாறு கூறுகிறார்கள். பொய் ஆணையிடுகிறவர்களும் உடன்படிக்கை செய்தபின் அதை முறித்துக் கொள்வதற்காக வழி தேடுகிறவர்களும் இன்று எத்தனை பேர்? குடும்ப உறவுகளை சற்றே எண்ணி பாருங்கள். வெவ்வேறு குடும்பங்களிலே பிறந்த ஆணாக பெண்ணாக தேவனுடைய சமூகத்திலே வந்து வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவினத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு அழிந்து போகிற அற்ப பொருட்களுக்காக வருகிற கருத்து வேறுபாடுகளின் அடிப்படையிலே மன்னிக்க மனமற்றவர்களாக இருப்பதனாலே விட்டுக் கொடுத்து அன்பை வெளிப்படுத்த அறியாதவர்களாக பிரிந்து செல்கிற குடும்பங்கள் தான் எத்தனை. இன்னும் எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று கூறினவர்கள், வாழ்நாள் முழுவதும் அவருக்கே சேவை செய்வேன் என்று கூறியவர்கள் வேறு எத்தனை காரியங்களுக்கு பின் சென்று விட்டார்கள். எனவே வயல்வெளியின் படைச்சாளர்களின் விஷப்பூண்டுகளைப் போல நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ஓசியா 10:5 சமாரியாவின் குடிகள் பெத்தாவேனில் உள்ள கன்றுக்குட்டியின் நிமித்தம் பயமடைவார்கள். அதற்காக கலிகூர்ந்த அதன் ஜனமும் அதன் பூசாரிகளும் அதன் மகிமை அதைவிட்டு நீங்கி போயிற்றென்று அதற்காக துக்கம் கொண்டாடுவார்கள். பெத்தாவேன் என்பது பெத்தேலை தான் கேலியாக சொல்லும் வார்த்தையாயிருக்கிறது. பெத்தேலிலும் சமாரியாவிலும் பொன் கன்றுக்குட்டிகள் வைக்கப்பட்ட பொழுது இந்த இரண்டு பட்டணத்து மக்களும் ஒருவரை குறித்து ஒருவர் பொறாமை கொண்டவர்களாயிருந்தார்கள். எங்கள் கன்றுக்குட்டிதான் பெரியது என்று கூறினார்கள். எங்கள் கன்றுக்குட்டியில்தான் அதிகமான பொன் இருக்கிறது என்று பேசிக் கொண்டார்கள். இப்படி பெருமைப்பட்டவர்கள் இப்பொழுது அதை குறித்து துக்கம் கொண்டாடுவார்கள் என்கிறார். இன்றும் பலர் நான் அவர்களைப் போல வாழ வேண்டும், இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று வாகனங்களையோ வீடுகளையோ வாங்கிக் கொண்டு பின்னால் அதை குறித்து துக்கம் கொண்டாடுகிறவர்களாயிருக்கிறார்கள். பக்கத்து வீட்டிலே இரண்டு படுக்கை அறை கொண்ட வீட்டை கட்டிவிட்டார்கள். எனவே நாம் 4 படுக்கை அறை உள்ள ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். ஒருவரோடு ஒருவர் போட்டியிட்டுக் கொண்டு வாழ விரும்புகிறார்கள். பொன் கன்றுக்குட்டி வணக்கத்திலே பெத்தேல் மக்களும் சமாரியா மக்களும் யார் சிறந்த தொழுகை நடத்துகிறது, யார் சிறந்த பண்டிகை கொண்டாடுகிறது என்று போட்டி போட்டு செயல்பட்டார்கள். பிரியமானவர்களே, இன்றும் பல கிறிஸ்தவ ஆலயங்களிலேயும் சங்கங்களிலேயும் நடத்தும் நிகழ்ச்சிகள் பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் இதை வெளிப்படுத்துகின்றன. பொன் கன்றுக்குட்டியை குறித்து பெருமை பாராட்டிக் கொண்ட பூசாரிகள் அதற்காக துக்கம் கொண்டாடுவார்கள். ஏனென்றால் அதன் மகிமை அகன்றுவிட்டதே என்று துக்கம் கொண்டாடுவார்கள். சேனைகளின் தேவனாய கர்த்தரின் மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கிய பொழுது இக்கபோத் என்று சொல்லப்பட்டது போல இவர்கள் நிலைமையும் ஆயிற்று. ஓசியா 10:6 அதுவும் அசீரியாவிலே யாரேப் ராஜாவுக்கு காணிக்கையாக கொண்டு போகப்படும். இப்ராஹிம் லட்சியடைவான், இஸ்ரவேல் தன் ஆலோசனையினாலே வெட்கப்படுவான். அசீரிய ராஜாவுக்கு பரிசளிக்கும்படியாக அந்த பொன் கன்றுக்குட்டிகள் கொண்டு போகப்படப் போகிறது. ஏனென்றால் அவைகளிலே பொன் இருக்கிறது, தங்கம் இருக்கிறது. ஒரு காலத்திலே ஆலோசித்து பொன் கன்றுக்குட்டியை செய்தது எத்தனை மதியீனமானது என்பதை உணரும் நேரம் வரும். அதனாலே அவர்கள் லட்சிய அடைவார்கள், வெட்கப்படுவார்கள். ஓசியா 10:7 சமாரியாவின் ராஜா தண்ணீரின் மேல் இருக்கிற நுரையைப் போல் அழிந்து போவான். வடக்கு ராஜ்யத்தின் அரசனை அழிக்கப் போகிறேன் என்று தேவன் தெளிவாக கூறிவிட்டார். தண்ணீரின் மேலே இருக்கிற நுரையைப் போல அவன் அழிந்து போவான் என்கிறார். ராஜாக்களின் சந்ததியினர் ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஓசியா 10:8 இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேனின் மேடைகள் அழிக்கப்படும். முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களின் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்வார்கள். ஏற்கனவே நான் கூறியது போல மலைகளிலே மரங்களின் கீழே அவர்கள் கட்டியிருந்த பலிபீடங்கள் அத்தனையும் அழிக்கப்படும். இந்த வசனத்தின் இறுதியிலே நாம் பார்க்கிற பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்வார்கள் என்ற வார்த்தைகள் அடிக்கடி நீங்கள் கேட்ட வார்த்தைகளாக ஒருவேளை உங்களுக்கு ஞாபகத்திலே வரலாம். ஆம் பிரியமானுள்ளே, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும்பொழுது மக்களின் கதறுதல் அவ்வாறுதான் இருக்கும். நியாய தீர்ப்புக்கு ஒளிந்து கொள்ள மனிதன் முயற்சிப்பான். இதே வார்த்தைகளைத்தான் மகா உபத்திரவ காலத்திலேயும் மக்கள் கூறப்போகிறார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 6:15-17 உள்ள வசனம் கூறுகிறது. ஓசியா 10:9 இஸ்ரவேலே, நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வந்தாய். கிபியாவிலே அக்கிரமக்காரர் மேல் வந்த யுத்தம் தங்களை கிட்டுவதில்லை என்று அந்த நிலையிலே நிற்கிறார்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 19:20 சொல்லப்பட்டுள்ள சம்பவத்தை குறித்து இது பேசுகிறது என்று நினைக்கிறேன். கிபியாவின் பாவத்தினாலே கிபியாவின் மனிதர்கள் அழிக்கப்பட்ட பின்னரும் பாவம் தொடர்ந்து சென்றது. கிபியாவின் மக்கள் உணர்ச்சிகளுக்கு அடுத்த பாவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் பின்பற்றி வந்த விக்கிரக ஆராதனையோடு கூட உணர்ச்சி தொடர்பான ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். ஓசியா 10:11 வாசிக்கிறேன். நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன். அவர்கள் செய்த இரண்டு வித பாவங்களின் நிமித்தம் கட்டப்படும் போது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூடுவார்கள். இப்ராஹிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாயிருக்கிறான். ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். இப்ராஹிமை ஏற்பூட்டி ஓட்டுவேன். யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் செழிப்பான விளைச்சலை அனுபவித்தார்கள். என்றாலும் வெளியே போய் அதற்காக பணி செய்ய விருப்பமற்றவர்களாயிருந்தார்கள். தேவன் என்ன சொல்கிறார்? அவர்கள் விரும்பாத காரியங்களை செய்ய அவர்களை கட்டாயப்படுத்தப் போகிறேன் என்கிறார். ஓசியா 10:12 நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பருங்கள். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்கப்பண்ணு மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. அவரை தேட காலமாயிருக்கிறது என்பதுதான் வேதவசனம் முழுவதிலையும் கடந்து செல்கிற ஒரு சத்தியமாயிருக்கிறது. கலாத்திய திருச்சபை மக்களுக்கும் அப்போஸ்தலனாய பவுல் சொல்லும் ஆலோசனை இதுதான். வாசிக்கிறேன் கலாத்தியர் 6:7-8 மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஓசியா இங்கே என்ன சொல்கிறார்? நீங்கள் நீதியை விதைத்தால் இரக்கத்தை அறுப்பீர்கள். இது எல்லா காலத்திலும் உண்மை. பிரியமானவர்களே, பிசாசின் விருப்பப்படி நம் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு தேவன் தரும் ஆசீர்வாதங்களை அறுவடையாக பெற்றுக் கொள்ளலாம் என்று எண்ணக்கூடாது. எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். ஓசியா 10:13 அநியாயத்தை உழுதீர்கள், தீவினையை அறுத்தீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினீர்கள். இஸ்ரவேல் படித்துக் கொள்ள வேண்டிய பாடங்களை படித்துக் கொள்ளவில்லை. எதை விதைத்தார்களோ அதைத்தான் அறுத்தார்கள். பொய்யின் கனியை புசித்தார்கள், பராக்கிரமசாலிகளை நம்பினார்கள். அவர்கள் தலைவர்களே பொய் உரைக்கிறவர்களாய் இருந்தார்கள். தேவனை நம்புவதை விட இந்த மனிதர்களை நம்பினார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனே, சகோதரியே, பொய்யான தவறுதலான வழிகளையும் உலக அளவுகோலின்படி பெரியவர்கள் என்பவர்களையும் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? தேவன் தரும் நியாய தீர்ப்பை அவர்களால் தடை செய்ய முடியாது. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 4:17 நாம் வாசிப்பது என்ன? அகந்தையாக நடந்த நேபுகாத்நேச்சார் தாழ தள்ளப்பட்டான். அகந்தையாக நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று அவன் கையினாலேயே எழுதினான். கடவுளற்ற மனிதர்கள் தெரிந்து கொள்ளும் தலைவர்கள் கடவுளற்றவர்களாகவே காணப்படுவார்கள். ஜனங்கள் பொய்யர்களாக இருக்கும்பொழுது பொய் பேசும் ஒருவரையே தலைவனாக தெரிந்தெடுப்பார்கள். கள்ளர்களாய் இருப்பவர்கள் மற்றொரு கள்ளனையே தலைவனாய் தெரிந்து கொள்வார்கள். விபச்சார பாவத்திலே வாழுகிறவர்கள் விபச்சார பாவத்திலே வாழுகிற ஒருவனையே தங்கள் தலைவராக தெரிந்து கொள்வார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனோடு கூட நாம் போட்டியிட முடியாது. தேவனோடு விளையாண்டு உங்களால் ஜெயிக்க முடியாது. தவறுதலான வழியை நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிற ஒருவராய் இருந்து கொண்டு என்னுடைய தந்திரத்தினாலே நான் தப்பிக்கொள்வேன் என்று கூறுவீர்கள் என்றால் சற்று பொறுத்திருந்து பாருங்கள். அதிர்ச்சியான காரியங்கள் உங்களை சந்திக்கப் போகிறது. பாவத்தை விதைப்பவன் பாவத்தின் தண்டனையே அறுப்பான். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான். பாவத்தின் விளைவுகளுக்கு நீங்கள் தப்பிக்கொள்ளலாம் என்று எண்ணுவீர்கள் என்றால் கர்த்தர் சொல்வது பொய் என்கிறீர்கள். வேத புத்தகம் உண்மையில்லை என்கிறீர்கள். அப்படி அல்ல பிரியமானவர்களே, வேதம் உண்மையானது. ஆகாபையோ ஏசபேலையோ யூதாஸ்காரியத்தையோ நீங்கள் மீண்டும் கொண்டு வர முடியும் என்றால் அவர்கள் வந்து உங்களுக்கு சொல்ல போவதும் பாவத்தின் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதைத்தான். தங்கள் பாவத்தின் விளைவுகளுக்கு தாங்கள் தப்பிக்கொள்ளவில்லை என்பதை நிச்சயமாய் அறிக்கை செய்வார்கள். மறித்து போன எத்தனையோ மனிதர்களை நீங்கள் எழுப்பி கேட்டு பாருங்கள். அவர்களது சந்ததியை பாருங்கள். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஓசியா 10:14 ஆகையால் உங்கள் ஜனங்களுக்குள் அமளி எழும்பும். பிள்ளைகளின் மேல் தாய் மோதியடிக்கப்பட்ட யுத்த நாளிலே பெத்தார் வேலை சல்மான் அளித்தது போல உங்கள் எல்லா அரண்களும் அழிக்கப்படும். சல்மான் என்பது அசீரிய ராஜாவாகிய சல்மனாசேரை குறிக்கிறது. பெத்தார் வேல் என்பது கிரேக்கர்கள் அழைக்கும் அர்பல்லா என்னும் இடத்தை குறிக்கிறது. இது கலிலேயாவின் பகுதியிலே இருக்கிறது. அங்கே நடைபெற்ற ஒரு யுத்தத்தை குறித்து இது பேசுகிறது. ஆனால் தெளிவாக இந்த சரித்திரத்தை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. பிள்ளைகளின் மேல் தாய் மோதியடிக்கப்பட்ட யுத்தம் என்று சொல்வது அசீரியர்கள் பின்பற்றிய ஒரு கொடூரமான முறைமை. பாபிலோனியர்களும் இதே முறையை பிற்காலத்திலே பின்பற்றினார்கள். சங்கீதம் 137:8-9 கவனியுங்கள். பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். மிக நாகரீகமற்ற கொடூரமான முறையிலே ஜனங்களை அழித்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் பகை உணர்வு வரும்பொழுது மனிதனுக்கு மனிதன் செய்து கொள்ளும் செயல்களை சற்றே எண்ணி பாருங்கள். சமுதாயத்திலே வளர்ந்திருக்கும் பாவ நிலைமையின் கோர நிலைமைகளை எட்டி பாருங்கள். மனிதன் தேவனை விட்டு தூரமாகவே சென்று கொண்டிருக்கிறான். ஒரு தகப்பனார் தனது மகனை குறித்து அறிக்கை செய்த ஒரு உண்மை என்ன தெரியுமா? அவனை நான் கல்லூரிக்கு அழைத்துச் சென்ற நாளன்று அவனை கல்லறையிலே கொண்டு அடக்கம் செய்திருப்பேன் என்றால் இன்று சந்தோஷமாயிருப்பேன் என்று கூறியிருக்கிறார். இதன் பொருள் என்ன? அவன் இளைஞனாய் இருக்கும் பொழுதே மறித்திருந்தாலும் பரவாயில்லை, இன்னும் உயிரோடு இருந்து பாவத்திலே செத்து கிடக்கிறானே என்று வேதனைப்படுகிறார். தவறான வழிமுறைகள் பாவமான செயல்கள் இன்னமும் பூரணமாய் சமுதாயத்திலே கண்டிக்கப்படுகிறதில்லை. பல பாவமான செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்களின் வாழ்க்கை முறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. எத்தனை பயங்கரம் இல்லையா? ஓசியா 10:15 உங்கள் கொடிய பொல்லாப்பினால் பெத்தேல் இப்படிப்பட்டதை உங்களுக்கு செய்யும். அதிகாலமே இஸ்ரவேலின் ராஜா முற்றிலும் சங்கரிக்கப்படுவான். ஆம் பிரியமானவர்களே, ஒரு இரவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் முழுமையாய் சந்திக்கப்பட்டு அசீரியாவிற்கு சிறை கொண்டு போகப் போகிறார்கள். அசீரியர்கள் வரப்போகிறார்கள். அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற கருமையான சகோதரனை, சகோதரியே, அன்று வடக்கு ராஜ்யத்தை நியாய தீர்ப்புக்கு நேராக கொண்டு சென்ற கர்த்தர் இன்றும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். உங்கள் மூதாதையரை தேவன் தெரிந்தெடுத்தார். உங்கள் தகப்பனாரை தேவன் தெரிந்தெடுத்தார். உங்கள் தாத்தாவை தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இன்று உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாயிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் கர்த்தரை விட்டு தூரமாய் அவரை துக்கப்படுத்துகிறவர்களாக, அவர் எத்தனை முறையோ எச்சரித்தும் அவரை வேதனைப்படுத்துகிறவர்களாக இருப்போம் என்றால் நமக்கும் நியாய தீர்ப்பு சமீபமாயிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. உண்மையான இருதயத்தோடு நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்து கொண்டவர்களாய் அவரண்டை மனம் திரும்புவோம் என்றால் அவர் நமக்கு இறங்குவார். அவர் நம்மை மீட்டுக் கொள்வார். அவரே நம்மை சேர்த்துக் கொள்வார். ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, ஓசியா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் பொழுதே நீர் எங்கள் ஒவ்வொருவருடனும் பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, எங்கள் வாழ்க்கையை உள்ளும் புறமும் அறிந்திருக்கிற நீர் உண்மையாய் இந்த நேரத்திலே மனஸ்தாபத்தோடு உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பாவங்களை மன்னித்து அவருடைய அக்கிரமங்களை அவர்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றி உம்மோடு கூட அனுதினமும் நடக்கிறவர்களாக, உம்முடைய சத்தம் கேட்கிறவர்களாக, உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றும் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு மன்னிப்பையும் இரக்கத்தையும் கிருபையும் கொடுக்கிற தேவனாய் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் குறித்திருக்கிற கிருபையின் காலம் முடிவடையும் முன்னதாக எங்களை சேர்த்துக் கொள்ளும், எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அடிப்பட்டேன் உன் பாவத்தை சுமந்தே, இந்திய என் திரு ரத்தத்தால் உன் பாவம் தீர்த்துவிட்டேன். பாவிவா பாவி மலைத்து நில்லாதேவா, பாவி மலைத்து நில்லாதேவா. தஞ்சம் நான் ஒன்றுக்கும் அஞ்சாதேவா, பாவி மலைத்து நில்லாதேவா, பாவி மலைத்து நில்ல. இல்லாதேவா. அடைக்கலம் அல்லவோ சீக்கிரம் ஓடிவாவே. பாவி மலைத்து நில்லாதேவா, பாவி மலைத்து நில்லாதேவா. வரும் பாவியவரையும் இகழ்ந்து தள்ளேனே, மன்னிய மேலோக வாழ்வை அருள்வேனே. ஆராயோ பாவி, பாவி மலைத்து நில்லாதேவா,
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். ஏசாயா 54:8. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். ஏசாயா 54:8.